إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதர்களின் நேர்வழிக்காக தந்த அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவில் எவ்வித கலப்படமும் இன்றி அல் குர்ஆனையும் வ சுன்னாவையும் ஆதாரமாக கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சி தான் இது. ஆகவே ஒவ்வொருவரும் இங்கு முன்வைக்கப்படக்கூடிய அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் நன்றாக கவனத்தில் எடுத்து இந்த விஷயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய மார்க்கம் தூய வடிவில் மக்களுக்கு முன்வைக்கப்பட வேண்டும். அதில் எவ்வித கலப்படமும் இருக்கக்கூடாது. லில்லாஹி அத்தீனுல் காலிஸ், தூய மார்க்கம் அல்லாஹ்வுக்குரியது என்று கூறுகின்றார். ஆனால் இன்று என்ன நடந்திருக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் பல கலப்படங்கள் புகுத்தப்பட்டு மக்களுக்கு எது சத்தியம் எது அசத்தியம் என்று தேடிக்கொள்ள முடியாத முறையில் ஒரு குழப்பமான காலகட்டத்தில் இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட தங்களுடைய சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் பாபுல் ஃபிதன், குழப்பங்கள் என்ற தலையங்கத்தில் ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் என்னுடைய இந்த உம்மத் பல பிரிவுகளாக சிதறுண்டு கிடப்பார்கள். அந்த நேரத்தில் ஒவ்வொரு பிரிவின் தலைவரும் மக்களை நரகத்திற்கு அழைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படியான ஒரு காலத்தில் நீ உயிரோடு வாழ்ந்தால் இந்த அனைத்து பிரிவுகளையும் விட்டு ஒதுங்கி ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருந்தால் அதனுடன் நீ சேர்ந்து கொள் என்று கட்டளையிட்டார். அந்த ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் பாபுல் ஃபிதன், குழப்பம் என்ற தலையங்கத்தில் கொண்டு வந்திருக்கின்றார். உண்மையில் இந்த காலத்தில் அதை நாங்கள் கண்ணால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ விதமான குழப்பங்கள் மார்க்கத்தில் ஒவ்வொரு பிரிவாரும் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். ஒரு பிரிவார் ஒன்றை ஃபர்ம் என்று கூறுகின்றார்கள், இன்னொரு பிரிவாரிலே ஹராம் என்று கூறுகின்றார்கள். ஒரு பெரிவார் இதை சுன்னத் என்று கூறுகின்றார்கள், இன்னொரு பெரிவார் இதை மக்ருஹ் பிதத் என்று கூறுகின்றார்கள். உண்மையில் இப்படியான ஒரு குழப்பமான காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவர்களுக்கு பின்னால் தோன்றிய 12 ஹலீஃபாக்கள் வரை இந்த பிரச்சினை காணப்படவில்லை. இஸ்லாம் என்று ஒரே ஒரு தலைமைத்துவம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அல் ஜமாஅத் என்று ஒரு கூட்டம் இருந்தது. எனவே இப்படியான ஒரு குழப்பமான நிலைமை அந்த காலத்தில் காணப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு இஸ்லாம் என்ற போர்வையில் பல கூட்டங்கள் உலகத்தில் நடமாடிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த பல கூட்டங்கள் இஸ்லாத்தை பல வழியில் மக்களுக்கு முன்வைக்கின்ற காரணத்தினால் ஒரு குழப்பமான நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இதை நாங்களும் அறிந்திருக்கின்றோம். எனவே நாங்கள் ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். என்ன, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை எவ்வித கலப்படமும் இன்றி எந்த மனிதர்களுடைய கருத்துக்களையும் உள்ளே கொண்டு வந்து புகுத்தாமல் அல்லாஹ்வுடைய காலம்தான் காலமற்று அல்லாஹ் கூறினால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று மட்டும் நாங்கள் நிறுத்திக் கொள்வோம். இப்படி இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூய வரவில் மக்களுக்கு முன்வைக்க வேண்டும். அதை விரும்பி ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதை உடனே யாருக்கு படவில்லையோ அவர்கள் அதை விளங்குகின்ற விஷயத்தில் முயற்சி செய்வார்கள். எங்களுடைய கடமை இதை ஏற்றி வைப்பது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஹாதா பலாகுல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு எட்டி வைப்பதாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து சொன்னார்கள், என்னை தொட்டும் ஒரு சின்ன விடயமா இருந்தாலும் இதை மக்களுக்கு எட்டி வையுங்கள் என்றார். இந்த ஒரு முயற்சி தான் இது. எனவே எங்களுடைய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கக்கூடிய உலமாக்கள் எந்த ஒரு சொற்பொழிவை ஆக்கினாலும் அதிலே காலவா கால ரசூல் என்ற இரண்டை தவிர வேறொன்று அதில் இருக்க முடியாது, அது இருக்கவும் கூடாது. அப்படி அனைவரும் இந்த மார்க்கத்தை கூறுவதற்கு முயற்சி செய்வார்களே ஆனால் மக்களுக்கு மத்தியிலே குழப்பம் இல்லாமல் இந்த இஸ்லாம் தெளிவாகும். இந்த முயற்சி தான் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்வதற்கு அடிப்படை காரணம் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூய வடிவில் மக்களுக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒருவர் இருவராக இதை விளங்கி இதிலே வந்து சேருபவர்களும் இருக்கின்றார்கள், இதை விளங்கிக் கொண்டிருப்பவர்களும் இருக்கின்றார்கள், இதை கடுமையாக எதிர்ப்பவர்களும் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். இது எல்லா காலத்திலும் உள்ள ஒன்று, புதிய விடயம் அல்ல. நபிமார்கள் இந்த சத்தியத்தை கொண்டு வந்த நேரத்தில் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள், கொலை செய்வோம் என்றார்கள், கல்லறிந்து கொள்ளுவோம் என்றார்கள். இப்படியெல்லாம் அந்த நபிமார்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டது. எனவே சத்தியம் என்றைக்கு சொல்லப்படுகின்றதோ அப்போது அதற்கு எதிர்ப்பு உண்டாகவே தீரும் என்பது எந்த சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த சத்தியத்தை சிலர் எதிர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் தான் சென்ற வாரம் புத்தகத்தில் ஒரு விவாதம் நடந்தது. காலையிலிருந்து மாலை வரைக்கும் அந்த விவாதத்தின் தலைப்பு அனைவருக்கும் தெரியும், சத்தியத்தில் இருப்பவர்கள் நாங்களே என்று நாங்கள் நிரூபிக்க வேண்டும், எதிரணிகள் சத்தியத்தில் இருப்பவர்கள் நாங்களே என்று அவர்கள் நிரூபிக்க வேண்டும். அந்த விவாதத்தில் ஒரு ஆளில் ஒரு மௌலவி பிதஅத் என்றால் என்ன என்பதை மிக அழகாக விளக்கப்படுத்தினார். எங்களுடைய எதிரணியில் உள்ள ஒரு ஆள், அதில் எந்த விதமான பிழையும் இல்லை. பிதஅத் என்பதற்கு சரியான விளக்கத்தை கொடுத்து சஹீஹான இரண்டு ஹதீஸ்களையும் முன்வைத்தார். அதில் எவ்விதமான பிழையும் இல்லை. என்ன சொன்னார்கள், பிதஅத் என்றால் மார்க்கத்தில் புதிய ஒன்றை புகுத்துவது. யார் மார்க்கத்தில் புதிய ஒன்றை புகுத்துகின்றாரோ அந்த அவருடைய எந்த வணக்கத்தையும் அல்லாஹு தஆலா அங்கீகரிக்க மாட்டான். முதலாவது ஆதாரம் கொண்டு வந்தார்கள், மன் அமில அமலன் யார் எங்களுடைய மார்க்கத்தில் நாங்கள் கட்டளையிடாத ஒரு வணக்கத்தை உருவாக்கி செய்தால் அது மறுக்கப்படும், அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சஹீஹான ஹதீஸ். இன்னொரு ஆதாரத்தை கொண்டு வந்தார்கள், மன் சன்னஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் செய்யாதன், யார் மார்க்கத்தில் ஒரு தீய கூடாத வழிமுறையை உருவாக்கி அவர் அதன்படி நடந்து வந்தால், யார் யார் இதை பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்களுடைய பாவமும் இவரை வந்து சாரும், இவருடைய எந்த வணக்கத்தையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று மிக அழகான முறையில் பிதஅத்தை அந்த ஆலிம் விளக்கினார்கள். அந்த வகை நான் அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். புத்தகத்தில் பிதஅத்து என்றால் என்ன என்று இப்படி இதுவரைக்கும் சரியான ஒரு விளக்கம் பொதுவாக பொதுமக்களுக்கு மத்தியில் கொடுக்கப்படவில்லை. அழகாக விளக்கினார்கள், மார்க்கத்தில் ஒன்றை புதிதாக யார் உருவாக்கி செய்கின்றாரோ அதை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் என்று சொன்னார்கள். இந்த அடிப்படையில் அந்த மௌலவி அவர்கள் சொன்னார்கள், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனும் ஒரு பிதஅத் என்றார்கள். சரி, இப்போது அந்த ஆலிமுடைய பிதஅத்தின் விளக்கத்தின்படி அதில் இருந்த ஐந்து ஆலிம்களும் மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட கூட்டங்களில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒரு ஆலிம் தௌஹீத் ஜமாஅத்தை சேர்ந்தவர், இது குர்ஆன் ஹதீஸில் இல்லை, புதிதாக உருவாக்கப்பட்டது. அதே ஒரு ஆலிம் அன்சாரு சுன்னா முஹம்மதியா என்ற இயக்கத்தை சேர்ந்தவர், இதுவும் மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டது. அதே இன்னும் சில ஆலிம்கள் இருந்தார்கள், ஹைஅத்துல் இகாதத்துல் ஆலமியத்துல் இஸ்லாமியா என்ற ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்கள், அதிலே சலபியா என்ற ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இருந்தார்கள். இப்படி இந்த ஆலிம் பிதஅத்துக்கு கொடுத்த விளக்கத்தின்படி எங்களுக்கு எதிராக வந்திருந்த அந்த ஐந்து ஆலிம்களும் இப்படி அவர்களால் உருவாக்கிக் கொள்ளப்பட்ட பெயர்களை கொண்ட இயக்கங்களில் தான் இருக்கின்றார்கள். எனவே அந்த ஆலிமின் விளக்கத்தின்படி அவர்கள் பிதஅத்தில் இருக்கின்றார்கள், அவர்களுடைய எந்த வணக்கமும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டார். இப்போது அந்த ஆலிம் கூறினார், இந்த பிதஅத்தின் வரை விளக்கணத்தின்படி ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பெயரை வைத்துக் கொண்டு இந்த கூட்டம் இருக்கிறது, எனவே இதுவும் பிதஅத் என்று கூறினார். பிதஅத் என்றால் என்ன? அவரே விளக்கினார், மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்குவது. இதற்கு உதாரணம் பார்ப்போம். பெருநாள் தொழுகை இருக்கின்றது, இதிலே அதான் இகாமத், பாங்க இகாமத்து கிடையாது, அனைவருக்கும் தெரியும். இன்றைக்கு யாராவது இந்த பெருநாள் தொழுகையில் ஐந்து நேர தொழுகைகளுக்கு போன்று இகாமத்தையும் அதானையும் ஏற்படுத்தினால் இது பிதஅத், உண்மைதான். இதே போன்று வெள்ளிக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு அதான் தான் இருந்தது பள்ளியில், ஒரு பாங்கு ஒரு இகாமத். ஆனால் இன்றைக்கு இலங்கையில் அதிகமான பள்ளிகளில், 100 to 99 விதமான பள்ளிகளில் இரண்டு அதான் பாங்கு சொல்லப்படுகிறது. இது அந்த ஆலிம் கொடுத்த விளக்கத்தின்படியே இது பிதஅத். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு பாங்கு இருக்கவில்லை, அந்த ஆலிம் கொடுத்த விளக்கத்தின்படி இது பிதஅத். ஏன் இது அவருடைய காலத்தில் இருக்கவில்லை? ஆனால் அவர் பிதஅத்துக்கு சரியான விளக்கத்தை கொடுத்துவிட்டு காட்டிய உதாரணம் இருக்கின்றதே அது பிழையாகும். நான் இப்போது காட்டிய இரண்டு உதாரணங்களை காட்டியிருந்தால் விடையும் தெளிவாக இருக்கும். ஆனால் அந்த தெளிவான விளக்கத்தை கூறாமல் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பதே பிதஅத் என்று அந்த இடத்தில் முன்வைக்கப்பட்டது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த பெயர் எப்போது பிதஅத் ஆகும் என்றால், இது குர்ஆன் ஹதீஸில் இல்லாமல் இருந்தால்தான் பிதஅத் ஆகும். ஆனால் குர்ஆன் ஹதீஸில் இருக்கின்ற ஒன்று பிதஅத் ஆக முடியாது. உதாரணமாக பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவீஹ் தொழுகை நடாத்தினார், 4 நாட்கள் 5 நாட்கள், பிறகு அந்த தொழுகையை விட்டு விட்டார்கள். ஒரு காரணத்துக்கு அபூபக்கர் சித்தீக் வந்தார்கள் தொழுகிக்கவில்லை, உமர் பின் கத்தாப் வந்து இந்த தொழுகையை ஆரம்பித்தார்கள். இப்போது யாராவது வந்து உமர் பின் கத்தாப் ஒரு பிதத்தை செய்து விட்டார் என்று கூறினால் அது பிழையாகும். இது பிதத் அல்ல. ஏன்? இது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நடந்து கொண்டிருந்தது. இது பிதத் அல்ல. இதை நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இதே போன்றுதான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இல்லாமல் இருந்து இப்போது யாராவது இப்படி ஒரு பெயரை வைத்துக் கொண்டு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பெயரை சூட்டிக் கொண்டு ஒரு கூட்டத்தை உருவாக்கினால் அது பிதத்தாகும். ஆனால் தராவீஹ் தொழுகை அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நடந்தது, பிறகு அது விடுபட்டு உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ஆரம்பித்தார்கள். எனவே இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இது பிதத் அல்ல, இது பிதத் அல்ல, இது சுன்னத்தாகும். இதே போன்று இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த 12 கலீபாக்கள் காலத்திலும் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருந்திருக்கிறது. எனவே எப்படி இது பிதத் ஆகும்? அந்த மௌலவி அவர்கள் மீது நான் கோபிக்கவில்லை, அவர்கள் திட்டமிட்டுதான் இப்படி மக்களை குழப்புவதற்காக சொன்னார்களா அல்லது அவர்களுக்கு விளங்கவில்லையா? இது அல்லாஹ்வின் மீதே நான் காட்டி விடுகின்றேன். சொல்ல வேண்டும், பெருநாள் தொழுகையில் அதான் சொல்லுவது பிதத்தாகும். வெள்ளிக்கிழமை 2 அதான் சொல்லுவது பிதத்தாகும். ஆனால் தராவீஹ் தொழுகையை யாராவது பிதத் என்று சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அபூபக்கர் சித்தீக்குடைய காலத்தில் நடக்கவில்லை, எனவே இது பிதத் என்று கூற முடியாது. ஏன்? அவர்கள் தொழுகையை நடத்தி இருக்கின்றார்கள். இதே போன்று இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பது எப்போது பிதத் ஆகும் என்றால், இது குர்ஆன் ஹதீஸில் எப்படியான ஒரு கூட்டத்தின் பெயர் இல்லாமல் இருந்து இப்போது ஒருவர் இதை உருவாக்கினால் அது பிதத் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் இதற்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றன. இதை யாராவது பிதத் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதற்கு நான் பல ஆதாரங்களை நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். இந்த ஆதாரங்களை முன்வைத்ததற்கு பிறகுதான் பிரிவினை திருக்கு என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இப்போது பாருங்கள், மௌலவி அவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பதை பிதத் என்று சொன்னார்களே, இது பிழையான கருத்து. சஹீஹான ஹதீஸுகள் ஆதாரங்கள் இருக்கின்றன. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்தது, இது மார்க்கம் ஹலிபாக்களுடைய காலத்தில் இருந்தது என்பதற்கு தெளிவான ஆதாரங்களை பாருங்கள். முதலாவது ஒரு ஆதாரத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தலாதுன் லா யுஸில்லு அலைஹின் கல்பு முஃமின். 3 விடயங்கள் இருக்கின்றன. இதிலே ஒரு மோமினுடைய உள்ளம் மோசடி செய்ய மாட்டார். 1, அல் இக்லாசு ஃபில் அமல், வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வை மட்டும் தனிமைப்படுத்துதல், யாரையும் கூட்டாக்காமல் இருத்தல். 2, அத் தாஅத்து லி ரபில் அம்ர், அதிகாரி அமீருக்கு கட்டுப்பட்டு நடக்குதல். வல்ஹுசூமு ஜமாஅத்தில் முஸ்லிமீன், ஜமாஅத்தில் முஸ்லிமீனோடு இணைந்திருப்பது. நிச்சயமா இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய அழைப்பு இருக்கின்றதே தாவத், இது துஹீது மன் வராஹும், இவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற முழு மக்களையும் இது சென்றடையும் என்று சொன்னார்கள். இது சஹீஹான ஹதீஸ், இமாம் ஹாக்கிம் பதிவு செய்திருக்கிறார்கள். இங்கு பாருங்கள், 3 விடயங்களில் ஒரு மூமினுடைய உள்ளம் மோசடி செய்ய மாட்டார். அதே போல வணக்க வழிபாடுகளில் தூய்மை, 2, அமீருக்கு கட்டுப்பாடு, 3, ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு இணைந்திருத்தல். இங்கு சஹீஹான ஹதீஸில் வந்திருக்கும் போது எப்படி பிதத்தாகும் சிந்தித்து பாருங்கள். அடுத்ததில் முக்கியமான ஒரு விடயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸில் ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் அமீருக்கு கட்டுப்பட வேண்டும் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டார்களே தவிர, அவர்கள் கூறுவது போன்று இது இஸ்லாமிய ஆட்சி ஹிலாபத்து இருந்தால்தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு சேர வேண்டும், அமீருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று கூறவில்லை. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 2 ஆதாரம், அமரனா நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் بأن نخرج الأواثق وذوات القدر والحجة. الله وليه تقول الفنان ஒரு பெருநாள் தினத்தில் மாதவிடாய் இருக்கக்கூடிய பெண்களையும் திரைகளுக்கு பின்னால் மறைந்திருக்கின்ற கன்னி பெண்களையும் அழைத்துக் கொண்டு ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய தொழுகையிலே சென்று கலந்து கொள்ளுங்கள் என்றார். இது சஹீஹுல் புகாரியில் வந்திருக்கின்றது. இங்கு இந்த மாதவிடாயில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுக்கு தொழுகை கடமையில்லை என்று பெருநாள் தொழுகை நடக்கின்ற மைதானத்துக்கு வராமல் இருந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். அவர்களும் வர வேண்டும், வந்து ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் தொழுகையிலே கலந்து கொண்டு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தொழுகை நடத்துகின்ற இடத்திலே வந்து தொழுகையில் கலந்து கொள்ளாமல் அவர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும். அங்கு நடக்கின்ற திக்ர், பிரார்த்தனை, தாவத் இவைகளிலே கலந்து கொள்ள வேண்டும் என்றார். இங்கு பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் தொழுகையில் கலந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டிருக்க இது எப்படி பிதுஅத் ஆகும் சிந்தித்து பாருங்கள். மூன்றாவது ஆதாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா ஹல்ல தம் அஹதின் மின் அஹ்லி ஹாதிஹில் கிப்லா, இந்த கிப்லாவை முன்னோக்குகின்ற எவருடைய இரத்தமும் ஹலால் இல்லை, இல்லா மன் இஸ்தஹல்ல தலாசத்து அஹ்லியா, மூன்று விடயங்களை யார் ஹலாலாக்கிக் கொண்டாரோ அவரை தவிர. அதில் ஒன்று அத்துல் நப், ஒரு ஆத்மாவை கொலை செய்தல், திருமணம் முடித்து மானக்கேடான விஷயத்தில் ஈடுபடுதல், முஸ்லிமீன் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருந்து வெளியேறுபவர் என்று சொன்னார். இப்னு அபி சைபா என்ற இமாம் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார். இங்கு பாருங்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருந்து வெளியேறுவதே மிக கடுமையான குற்றம் என்பதை இந்த ஹதீஸ் காட்டுகின்றது. இங்கு ஜமாஅத்தில் முஸ்லிமீன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கின்றார்கள், இது எப்படி பிதுஅத்தாகும் என்று கேட்கின்றனர். நான்காவது ஆதாரம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த உம்மத்து பல பிரிவுகளாக இருக்கும், அப்போது துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம், நரகத்தின் விளிம்பில் இருந்து கொண்டு மக்களை அழைப்பார்கள், ஃபமன் அஜாபஹும் ஃகதபூஹு ஃபீஹா, யார் அவர்களுடைய அழைப்பை ஏற்றால் அவர்களை நரகத்திலே தூக்கி போட்டு விடுவார்கள் என்று கூறிவிட்டு இறுதியாக சொன்னார்கள். அந்த சஹாபியை பார்த்து, தல்கம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன், ஜமாஅத்துல் முஸ்லிமீனையும் அதனுடைய தலைவரையும் நீ பிடித்துக் கொண்டிருந்தார்கள். இங்கு பாருங்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீனையும் அதனுடைய தலைவரையும் பிடித்துக் கொள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இது புகாரில் வந்திருக்கின்றது, எப்படி பிதுஅத்தாகும்? அடுத்தது நீங்கள் ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், இங்கு இது சிலாபத்தில் இஸ்லாமிய ஆட்சியில் தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பிடிக்க வேண்டும், இஸ்லாமிய ஆட்சிய சிலாபத்து இல்லாத காலத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு சேரக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடவில்லை என்பதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஐந்தாவது ஆதாரம், எப்படி பிதுஅத் என்று சொல்வது? பிதுஅத் என்றால் குர்ஆன் ஹதீஸில் ஒரு ஆதாரம் இருக்கக்கூடாது, ஒரு ஆதாரம் இருக்கக்கூடாது. உதாரணமா இன்றைக்கு பாருங்கள், அன்சார் சுன்னா முஹம்மதியா என்று பேர் வைத்திருக்கின்ற ஒரு கூட்டத்தில் காட்ட முடியுமா? குர்ஆன் ஹதீஸில் தௌஹீத் ஜமாஅத் என்று வைத்திருக்கிறார்கள், காட்ட முடியுமா? காட்ட முடியாது. இதே போன்ற ஹையத்துல் இகாதத்துல் ஆலமியத்துல் இஸ்லாமியா என்று ஒரு பிரிவு இருக்கின்றது, காட்ட முடியுமா? அதில் உள்ள ஆலிம்கள் அன்றைக்கு வந்திருந்தார்கள். ஜமாஅத்து சலபியா என்று இருக்கின்றார்கள் சவுதி அரேபியாவிலே, ஆதாரம் காட்ட முடியுமா? முடியாது. இவைகள் தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற கூட்டத்தை எப்படி பிதுஅத் என்று கூறுவது? இப்போது நான் உங்களுக்கு நான்கு ஆதாரங்கள் காட்டினேன், ஐந்தாவது ஆதாரத்தையும் பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் கூறுகின்றார்கள், கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஃபாரக ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கிப்ரன், யார் ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலிருந்து ஒரு தான் வெளியேறி செல்லுகின்றாரோ, அஹ்ரஜ மின் உனுக்கிஹி ரிபகத்தல் இஸ்லாம், தன்னுடைய கழுத்தில் இருந்து இஸ்லாத்தின் வளையத்தை கலந்து எறிந்து விட்டார் என்று கூறினார்கள். தபரானி பில் கபீர், இமாம் தபரானி தன்னுடைய அல் கபீர் என்ற நூலில் இதை கொண்டு வந்திருக்கின்றார்கள். வலஹு ஷவாஹித், இதற்கு பல இன்னும் சாட்சிகள் ஆதாரங்கள் இருக்கின்றன. இது ஐந்தாவது ஆதாரம். இதில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருந்து யார் ஒரு தான் வழிவருகின்றாரோ அவர் இந்த நாட்டின் வளையத்தை கலைந்து விட்டார் என்றார்கள். எப்படி இது பிதாத்தாகும் என்று கேட்கின்றேன். ஆறாவது ஒரு ஆதாரத்தை பாருங்கள். அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹாலஃப ஜமாஅத்துல் முஸ்லிமீன கிப்ரன் ஃபகத் கலஅ ரிபகத்துல் இஸ்லாம் மின் உலுகிஹி. யார் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு ஒரு தான் மாறு செய்கின்றாரோ அவர் தன்னுடைய இஸ்லாத்தை கழுத்தில் இருந்து கரைந்து விட்டார் என்று சொன்னார்கள். இதுவும் சஹீஹான ஹதீஸ். இமாம் ஹாக்கிம் அவர்கள் தங்களுடைய முஸ்தத்ரக் என்ற நூலிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். இதிலே பாருங்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் இருந்து யார் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு யார் ஒரு தான் மாறு செய்கின்றாரோ அவர் இஸ்லாத்தின் வளையத்தை கலைந்து விட்டார் என்றார். சஹீஹான ஹதீஸ் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று வந்திருக்கின்றது. இதே போன்று ஏழாவது ஒரு ஆதாரத்தை தருகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது இப்னு மாஜாவில் வந்திருக்கின்றது, ஃபல்ஸம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வ இமாமஹு, நீ ஜமாஅத்துல் முஸ்லிமீனையும் அதனுடைய இமாமையும் பற்றி பிடித்துக் கொள் என்று கட்டளையிட்டிருக்கின்றார். இது இப்னு மாஜாவில் வந்திருக்கின்ற சஹீஹான ஹதீஸ். எப்படி இது பிதாத்தாகும் என்று கேட்கின்றேன். இதே போன்று எட்டாவது ஒரு ஆதாரத்தை நான் முன்வைக்கின்றேன். அபு உமாமா அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்கு பிறகு வருகின்ற கலீபாக்களுக்கு நான் வசியத்தை செய்கின்றேன். எப்படி அல்லாஹ்வை அவர்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்றும், வஊசி பி ஜமாஅத்தில் முஸ்லிமீன், ஜமாஅத்தில் முஸ்லிமீனே முஸ்லிமீனோடு சரியான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்றும் நான் கட்டளையிடுகின்றேன் என்றார்கள். மேலும் ஜமாஅத்தில் முஸ்லிமீனில் இருக்கின்ற பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்றும் சிறியவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்றும் நான் கூறுகின்றேன் என்றார். இது எனக்கு பின்னால் வருகின்ற கலீபாக்களுக்கு என்றார் ஜமாஅத்தில் முஸ்லிமீன். இவர்கள் கூறுகின்றார்கள், ஜமாஅத்தில் முஸ்லிமீன் பிதாத்தி, ஜமாஅத்தில் முஸ்லிமீன் பிதாத்தி என்று சொன்னால் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்ததற்கு பிறகு இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கும், அதே பிதாத் என்று கூற முடியுமா? இப்போது பிதாத் என்றால் வரக்கூடிய ஜமாஅத்து பிதாத்தாக இருக்கும். ஏன் மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படுவதுதான் பிதாத். இவர்கள் கூறுகின்ற பிரகாரம் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பது பிதாத்தாக இருந்தால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கக்கூடிய காலத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கும், மஹதி அலை இஸ்லாம் அவர்கள் இருப்பார்கள், ஈசா அலை இஸ்லாம் இறங்கி வருவார்கள். அவர்கள் வந்தவுடன் இவர்கள் சொல்லுவார்கள், மஹதி தொழுவீங்களே, சொல்லுவார்கள் இல்லை நீங்களே தொழுவீங்கள் என்பார்கள். அது ஜமாஅத்துல் முஸ்லிமீனா இல்லையா? அது ஹிலாபத்து தானே, எப்படி அது எப்படி பிதாத்தாகாமல் இருக்க முடியும்? அப்படி என்றார்கள் கூறுகின்ற பிரகாரம் பிதாத்தாகிறது. ஆனால் பிதாத்தாக ஆக முடியாது, ஏனென்றால் சஹீஹான ஹதீஸிலே ஆதாரங்கள் இருக்கின்றன. அது சிலாபத்து இருந்தாலும் சரி, இஸ்லாமிய ஆட்சி இருந்தாலும் சரி, இஸ்லாமிய ஆட்சி இல்லாவிட்டாலும் சரி, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருந்து கொண்டிருக்கும். இப்போது பாருங்கள், எட்டு ஆதாரங்களை நான் உங்களுக்கு முன்வைத்திருக்கின்றேன். இந்த ஹதீஸ் கன்சுல் உம்மால் என்ற ஒரு நூலில் பதியப்பட்டிருக்கின்றது. இந்த எட்டு ஹதீஸ்களிலும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று மிக தெளிவாக வந்திருக்கின்றது. எனவே இதை விதேத் என்று ஒருவர் சொன்னால் அவர் விதேத்துவாதியாக மாறிவிடுவார். இப்போது பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஒரு கூட்டம் பொருத்தம் செல்லுகின்ற ஒரு கூட்டத்தை சொல்லும் போது சொன்னார்கள், இது 73 பிரியும், அதில் 72 நரகம் செல்லும், ஒரு கூட்டம் பொருத்தம் செல்லும், அது அல் ஜமாஅத் என்றும் சொன்னார். அல் ஜமாஅத்தும் ஜமாஅத்துல் முஸ்லிமீனும் ஒன்றுதான், இதுல எந்த மாற்றமும் இல்லை. மொழி ரீதியாகவும் இப்படித்தான், இஸ்லாமிய கண்ணோட்டத்திலும் இப்படித்தான். இதிலே யாருக்காவது சந்தேகம் வந்தால், ஹிஜ்ரி 700 தோன்றிய இப்னு ஹஜர் என்ற ஒரு அரபி தன்னுடைய ஃபதஹுல் பாரி என்ற நூலில் எழுதியிருக்கின்றார், அல் ஜமாஅத் என்று வந்தால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன். மொழி தெரிந்தவர் சமீபத்திலே மரணித்த அல்பானி என்பவர் இப்னு மாஜாவில் வந்திருக்கின்ற அல் ஜமாஅத் என்ற ஹதீஸுக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று மொழிபெயர்த்திருக்கின்றார், விளக்கம் கொடுத்திருக்கின்றார். இது உண்மை, இதில் எந்த சந்தேகம் இல்லை. எனவே ஜமாஅத்தில் முஸ்லிமீன் தான் சத்தியத்திற்கும் அதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்றும் சொன்னார்கள். அல் ஜமாஅத் இருக்கும் போது அதோடு சேர்ந்து கொள்ளுங்கள், அது சொர்க்கம் செல்லும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே எப்படி அல் ஜமாஅத் என்பது பிதாத், ஜமாஅத்தில் முஸ்லிமீன் பிதாத் என்று எப்படி சொல்வது? பாருங்கள், ஒரு ஆதாரத்தை தருகின்றேன். அனைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் ஜமாஅத் இருந்தால் அதை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். பிரிந்து தனியே இருப்பதை நான் உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன் என்றார். இது திருமதியில் வருகின்றனர். அழைக்கும் அழிஞ்சமாகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இவர்களுக்கு ஒரு சந்தேகம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இவர்கள் தெரிந்து இப்படி சொல்லுகின்றார்களோ தெரியாமல் சொல்லுகின்றார்களோ அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். இவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அல் ஜமாஅத் என்று ஏன் இவர்கள் உருவாக்கினார்கள் என்று கேட்கின்றார்கள். உதாரணத்துக்கு நான் கூறுகின்றேன், ஒரு இடத்தில் ஒரு 5 பேர் இருக்கின்றார் வைத்துக் கொள்ளுங்கள், முஸ்லிம்கள் அங்கு பள்ளி கிடையாது, 5 பேர் இருக்கின்றார்கள். அது பள்ளி இருக்கின்றது, ஜும்மா நடக்கின்றதில்லை. ஹதீஸில் வருகின்றது, 3 ஜும்மாக்களுக்கு யார் தொடர்ந்து செல்லவில்லையோ அவர்களுக்கு கீழ் குத்தப்படும் என்று வருகின்றது. இந்த ஹதீஸை இவர்கள் பார்த்துவிட்டு இப்போது ஜும்மா இல்லை என்று பேசாமல் இருப்பதா, இவர்கள் கூறி ஒரு ஜும்மாவை ஏற்படுத்துவதா, ஜும்மாவை ஏற்படுத்தினால் இது பிதாத் ஆகுமா? இல்லை, இது மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. இதே போன்றுதான் பிரிவு இருக்கக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டார்கள், பிரிவுகள் என்று ஒதுங்குங்கள் என்று. அதை அவர்களும் சொன்னார்கள், நாங்கள் ஒதுங்கி விட்டோம். அவர்கள் ஒதுக்கியதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் சொன்னார்கள், 3 பேர்கள் ஆகிவிட்டால் அல்லது அதற்கு மேல் ஆகிவிட்டால் அவர்கள் ஒரு அமீரை நியமித்துக் கொள்ள வேண்டும், ஜமாஅத்தாக இருக்க வேண்டும். இங்கு பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளை இருக்கின்றார்கள், நீங்கள் அல் ஜமாஅத்தாக இருங்கள், அழைக்கும் பில் ஜமாஅத், பிரிந்திருப்பதை நான் உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன் என்றார்கள். எனவே சும்மா இல்லை என்று சும்மா இருக்க முடியாது, ஜும்மாவை ஏற்படுத்த வேண்டும், ஜும்மா நடத்த வேண்டும், இல்லை என்றால் சீர்குத்தப்படும் என்று வந்திருக்கின்றது. இதே போன்றுதான் அல் ஜமாஅத், ஜமாஅத் முஸ்லிமின் அவசியம். ஒருவர் இருவர் தனியாக இருக்க முடியும், 3 பேர்கள் ஆகிவிட்டால் அவர்கள் ஜமாஅத் முஸ்லிமீன் என்ற பெயரிலே ஒரு அமீரை நியமித்துக் கொண்டு கூட்டமாக இருக்க வேண்டும். இந்த ஹதீஸ் அல் ஜமாஅத் என்று வந்திருக்கின்றது. எனவே இது எப்படி விஜயாதாகும்? இதே போன்று பாருங்கள், இன்னொரு ஆதாரம், இரண்டாவது ஆதாரம், அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், நடுவில் வாழ விரும்புகின்றாரோ அவர் அல் ஜமாஅத்தை பிடித்துக் கொள்ளவும் என்றார். நான் கேட்கின்றேன், இந்த இரண்டு ஹதீஸிலும் கிலாபத்து என்று வந்திருக்கின்றன? இஸ்லாமிய ஆட்சியில் தான் அல் ஜமாஅத்தை பிடிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றன? வரவில்லை. இது உலமாக்களால், பிரிவுகளில் இருக்கக்கூடிய உலமாக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தை தவிர இது குர்ஆன் ஹதீஸில் இல்லை. மூன்றாவது ஆதாரம் அல் ஜமாஅத், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கரஜ மினல் ஜமாஅத்தி கீத ஜிப்ரீல், யார் அல் ஜமாஅத்திலிருந்து ஒரு சான் வெளியேறுகின்றாரோ ஃபகத் கதஅ ரிபத்தல் இஸ்லாமி மின் உதுகிஹி, தன்னுடைய கழுத்திலிருந்து இஸ்லாத்தின் வளையத்தை தூக்கி எறிந்து விட்டார், ஹத்தா யுராஜ், மீண்டும் அந்த ஜமாஅத்திலே வந்து நுழைய வரை. இது இமாம் ஹாக்கிம் பதிவு செய்திருக்கின்றார். இந்த ஹதீஸ் தெளிவாக அல் ஜமாஅத் என்று வந்திருக்கின்றது. எப்படி விஜயத்தாக கற்கின்றேன்? இதிலே சிலாபத்தில் இருக்கின்றதா, இஸ்லாமிய ஆட்சியில் இருக்கின்றதா? இல்லை. நான்காவது ஆதாரம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஜமாஅத்து ரஹ்மத்துன் வல் ஃபுர்கத்து அதாவும், ஜமாஅத்தா கூட்டமைப்பா ஒரு அமீரை நியமித்துக் கொண்டு இருப்பது இருக்கின்றது, இது அல்லாஹ்வுடைய அருட்கொடையாகும். வல் ஃபுர்கத்து இமாம் இல்லாமல் அமீர் இல்லாமல் இருப்பது இருக்கின்றது பிரிந்து, இது அல்லாஹ்வுடைய தண்டனையாகும் வேதனையாகும் என்று சொன்னார்கள். இதுவும் சஹீஹான ஹதீஸ். இமாம் அஹமத் இதை பதிவு செய்திருக்கின்றார்கள். அல் ஜாமிஉ ஸஹீஹ் இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இங்கு பாருங்கள், ஜமாஅத் கூட்டமைப்பு என்பது அல்லாஹ்வின் அருட்கொடை, ஜமாஅத் இல்லாமல் பிரிந்திருப்பது அல்லாஹ்வுடைய தண்டனை என்று வந்திருக்கின்றது. எனவே ஸ்தாபத்து வருவதற்கும்
இஸ்லாமிய ஆட்சி வருவதைக்கும் பார்த்துக் கொண்டிருப்பதா? ஜும்மாவை ஜும்மாவை ஒருவர் நடத்துவதற்கு நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்பதா? ஜும்மாவை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்வதா என்று கேட்கின்றேன். சிந்தித்து பாருங்கள். விடையான கருத்துக்களை மக்களுக்கு முன்வைத்து மக்களை குழப்பத்தை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். எனவே எங்களுடைய கடமை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை காதல்லா காத ரசூல் என்று மக்களுக்கு முன்வைப்பது. இந்த அடிப்படை நான் காத ரசூல் என்று சஹீஹான ஹதீஸ்களை நான் உங்களுக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இது நான்காவது ஆதாரம். ஐந்தாவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரஜ அலில் ஃபா وفارق الجماعة ومات فمجدته جاهلية. யார் அமீருடைய கட்டுப்பாட்டில் இருந்து வெளியேறி அல் ஜமாஅத்தையும் விட்டு பிரிந்து அவர் மரணித்தால் அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணமாகும் என்று சொன்னார். ஜாஹிலிய மரணம் என்றால் என்ன? அறியாமை காலத்து மரணம் என்று சொன்னார். இந்த இடத்தில் அரபு படித்த ஒருவர், அவர்களிலே தெளிவுகளில் உள்ள ஒரு ஆள் சவுதி அரேபியாவில் ஒரு புத்தகத்தில் விளக்கம் எழுதியிருக்கின்றார். மாத்த வீட்டதன் ஜாஹிலியா என்றால் அவர் குபரில் மரணிப்பார் என்று எழுதி வைத்திருக்கின்றார். ஆனால் நாங்கள் கூட அப்படி சொல்லவில்லை. ஒருவர் ஜமாத் இல்லாமல் மரணித்தார், அவர் மாதிராக மரணிக்கிறார் என்று கூட நாங்கள் சொல்லவில்லை. இது எங்கள் மீது புதிதாக விட்டு கட்டப்பட்ட ஒரு விடயமாகும். இதனுடைய வழக்கம் இல்லாத கேள்வி பதிலை பல உங்களுக்கு வரும். ஒருவர் அல் ஜமாஅத்திலிருந்து வெளியேறி அவர் மரணித்தால் மாத்தர் ஜாஹிலியா, அவர் ஜாஹிலிய மரணத்தை தழுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது சஹீஹான ஹதீஸ். இது சஹீஹுல் முஸ்லிமிலே வந்திருக்கின்றது. இதே போன்று ஆறாவது ஒரு ஆதாரத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ரஆ மின் அமீரிஹி ஷைஅன் யக்ரஹுஹு ஃபல்யஸ்கிர். யார் தன்னுடைய அமீரில் ஒரு வெறுக்கத்தக்கக்கூடிய விஷயத்தை கண்டால் அவர் பொறுமையாக இருக்கவும். فَإِنَّهُ مَنْ فَارَقَ الْجَمَاعَةَ شِبْرًا فَمَاتَ إِلَّا مَاتَ مِيتَةً جَاهِلِيَّةً. யார் அல் ஜமாஅத்திலிருந்து ஒரு தான் வெளியேறி அவர் மரணித்தால் ஜாஹிலிய மரணத்தை அறியாமை காலத்து மரணத்தை தருவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இது சஹீஹ் புகாரியிலே வந்திருக்கின்றது. ஏழாவது ஆதாரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆமுர்கும் பிஹம்சின் அல்லாஹு அமரனி பிஹி. எனக்கு அல்லாஹு தஆலா ஐந்து விடயங்களை ஏற்றிருக்கின்றார், அதை நானும் உங்களுக்கு ஏவுகின்றேன். அல் ஜமா, நீங்கள் அல் ஜமாத்தோடு இருங்கள், அல் ஜமாத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த அமீருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னார். அல் ஜமாத், அந்த அமீருக்கு செவிமடுங்கள். இஸ்லாமிய ஒரு விலாபத்தில் தோற்றுவிட்டால் இஸ்லாமிய ஆட்சி அங்கு ஹிஜரத்தை செய்யுங்கள். அதற்கு பிறகு போராட்டம். வெளியேறினார் அவருடைய கழுத்திலிருந்து இஸ்லாத்தின் பணையத்தை கலைந்து விட்டார் என்றார்கள் இமாம் திருமதி அகமது இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள். அல் ஜமாஅத்துக்கு வந்திருக்கின்றனர். இதனுடைய கிலாபத்து என்று வரவே இல்லை. கிலாபத்து இருந்தாலும் சரி, கிலாபத்து இல்லாமல் எனவே அல் ஜமாஅத்தில் இருக்க வேண்டும். இதே போன்று எட்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாதுன் லா தஸ்அல் அன்ஹு. மூன்று பேர்கள் இருக்கிறார்கள், இவர்களை பற்றி என்னிடத்தில் எதுவுமே கேட்க வேண்டாம். ரஜுலுன் ஃபாரக்கல் ஜமாஅ, ஒருவர் அல் ஜமாஅத்தில் இருந்து பிரிந்து விட்டார். வஅதா இமாமா, அதனுடைய அமீர் இமாமுக்கு மாற செய்து விட்டார். இன்னொருவர் அடிமை செய்யதரத்திலிருந்து பாய்ந்து ஓடிவிட்டார். வைமுராகத்தில் மூன்றாவது ஒரு பெண்மணி கணவன் இல்லாத நேரத்திலே சுற்றி தெரிகின்றார். இந்த மூன்று பேர்களை பற்றி என்னிடத்தில் எதுவுமே கேட்க வேண்டாம், இவர்களுக்கு என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது என்றார். இங்கு நான் என்ன கூற வருகின்றேன், இங்கு சொன்னார்கள் அல் ஜமாத்தை மட்டும் யார் பிரிந்து செல்கின்றாரோ என்றார்கள். எங்கே இருக்கிறது கிராமத்தில் இருந்து அல் ஜமாத் என்ற ஹதீஸில் வந்திருக்கும் போது எப்படி விதிவத்தாகும் என்று கேட்கின்றேன். ஒன்பதாவது ஆளாக
மண் மாத்த உடைத்த இமாமு ஜமாத்தின் எந்த ஒரு மனிதனாவது மரணிப்பாரையானார், அவருடைய கழுத்தில்
இமாம் ஜமாத்துல் முஸ்லிமீன் அல்லது அல் ஜமாத்துடைய அமீரின் பையத்து அவருடைய கழுத்திலே கட்டுப்பாடு இல்லை.
இப்படி யாராவது மரணித்தால்
அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம் என்றார்கள். இதை இமாம் ஹாக்கிம் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ்களை எல்லாம் நன்றாக கவனியுங்கள். இதில் எந்த ஒரு இடத்திலாவது இஸ்லாமிய ஆட்சியில் இருந்து இருக்கின்றதா? ஒரு இடத்தில் கூட கிடையாது. இது பிரிவில் இருக்கின்ற உலமாக்களால் புகுத்தப்பட்ட ஒன்றாகும். குர்ஆன் ஹதீஸிலே கிடையாது. அல் ஜமாஅத்திலிருந்து யார் இப்படி வெளிவருகின்றாரா வந்திருக்கின்றது? பத்தாவது ஆதாரம் பாருங்கள்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பிரபல்யமான ஹதீஸ்
யூதர்களும் கிறிஸ்தவர்களும் 72 பிரிந்தார்கள். என்னுடைய இந்த மார்க்கம் 73 பிரியும்
குன்னுகும் பின்னால்
இதில் அனைவரும் நரகம் செல்வார்கள். இல்லா வாஹிதா ஒன்றை தவிர ஆறு மன்றும் யாரும் தூரம்மா. அப்போது சஹாபாக்கள் அவர்கள் யார் என்று கேட்டபோது அல் ஜமாஅ என்றார்கள். இங்கு சொர்க்கம் செல்லவிருந்த கூட்டம் அல் ஜமாஅ என்று சொன்னார்கள். இது எப்படி விதிவத்தாகும்? அடுத்தது இந்த ஹதீஸில் கிலாபத்து இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியில் பிரிந்தால்தான் 72 நரகம் ஒன்று சொர்க்கம் என்று சொல்லவில்லை. இது பொதுவாக வந்திருக்கின்றது. இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் போது பிரிந்தாலும் நரகம் தான், இஸ்லாமிய ஆட்சி இல்லாத காலத்தில் பிரிந்தாலும் நரகம்தான். எனவே இங்கு நான் என்ன கூற வருகின்றேன் என்றால், இங்கு அல் ஜமாஅத்து சுவர்க்கம் என்று வந்திருக்கும் போது நீங்கள் எப்படி இந்த அல் ஜமாஅத்தை ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பிதாத் என்று கூறுவீர்கள்? இதே போன்று இன்னொரு ஆதாரத்தை தருகின்றேன். 11வது ஆதாரம்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், من خرج من الجماعه يقيد حبر فقد خلع ربطه الاسلام من عنقه யார் அல் ஜமாஅத்திலிருந்து
ஒரு சார் வெளியேறி
செல்கின்றாரோ அவர் இஸ்லாத்தின் வளையத்தை கழுத்திலிருந்து கலைந்து விட்டார். ومن مات وليس في عنقه بيعه எவருடைய கழுத்தில் பையத் இல்லாமல் மரணிக்கின்றாரோ மாத்த
மீத்தத்தன் ஜாஹிலியா, இவர் ஜாஹிலிய மரணத்தை தடுவார். இமாம் ஹாக்கிம் இதை பதிவு செய்திருக்கின்றார்கள். இதிலே ஒரு பகுதி இமாம் முஸ்லீம் அவர்களுடைய கிதாபிலும் வந்திருக்கின்றது. இங்கும் பாருங்கள், அல் ஜமாஅத் என்று வந்திருக்கின்றது. அல் ஜமாஅத் 12வது ஆதாரம்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
யதுல்லாஹி மஅல் ஜமாஅ, யதுல்லா அல்லாஹ்வுடைய கரம் அல் ஜமாஅத்துடன் இருக்கிறது என்றார். இது ஹிலாபத்தில் மட்டும் என்று வைக்க முடியுமா? இஸ்லாமிய ஆட்சியில் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய கை அல் ஜமாஅத்தோடு இருக்கும். இஸ்லாமிய ஆட்சியில் தான் அல்லாஹ்வுடைய கரம் ஜமாஅத்து முஸ்லிமினோடு இருக்கும், மற்ற காலத்தில் இல்லை. அப்படியே அவர்களை விட்டு விடுவானா? எவ்வளவு பிழையான ஒரு கருத்து என்று நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். நாங்கள் கூறுகின்ற இந்த விஷயங்களை நீங்கள் சற்று அமைதியாக இருந்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். குர்ஆனில் அல்லாஹ் கூறுவது போன்று ஒருவர் அல்லது இருவர் தாயிட்டு சிந்தியுங்கள். மூன்று பேர்கள் கூடினால் அங்கு சிந்திப்பதற்கு சிக்கல் ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் கூறுவார் ஒருவர் அல்லது இருவர் இருந்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதுவரைக்கும் நான் முன்வைத்த இந்த ஆதாரங்களில் ஒரு இடத்திலாவது இஸ்லாமிய ஆட்சிய சிலாபத்தில் இருக்கிற சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். இல்லை, அல் ஜமாஅத்து ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறியிருக்கின்றார்கள். இது எப்படி விதிவத்தாகும் என்று கேட்கின்றேன். அல்லாஹ்வுடைய கரம் ஜமாஅத்தோடு இருக்கின்றன என்று சொன்னார்கள். இது இமாம் திருமணியும் தபராணியும் இமாம் அகமதும் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள். இதே போன்று 13வது ஒரு ஆதாரத்தை தருகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பல குழப்பங்களும் கருத்து மோதல்களும் இருக்கும். அப்போது அடைக்கும் என்னுடைய சுண்ணத்தையும் நேர்வழி நிற்கின்றைய சுண்ணத்தையும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்றார். குலபாக்களுடைய சுண்ணத்து குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும். இருந்தால் அதை ஒரு முஸ்லிம் பின்பற்ற வேண்டும். இதுவும் ஹதீஸ் தான். இந்த அடிப்படையில் பாருங்கள், இரண்டாவது ஹலீஃபா அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். இது ஹதீஸ், இது அவருடைய கூற்று. ஆனால் இது குர்ஆன் ஹதீஸுக்கு எவ்வித மாற்றமும் இல்லை. குர்ஆன் ஹதீஸில் இருந்து அப்படியே படித்து எடுத்து இவருடைய வாயினால் வேறு ஒரு வார்த்தைகளை வைத்து கூறுகின்றார். அது என்ன சொன்னார்கள்? அல் ஜமாஅத்து இல்லாமல் இஸ்லாம் இல்லை என்று சொன்னார்கள். கட்டுப்பாடு இல்லாமல் ஜமாஅத் என்று ஒன்று கிடையாது. தலைமைத்துவம் இல்லாமல் ஜமாத் என்று ஒண்ணு கிடையாது. கட்டுப்பாடு இல்லாமல் தலைமைத்துவம் இருக்க முடியாது என்றார்கள். இது உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சொன்னார்கள். குர்ஆன் ஹதீஸிலிருந்து படித்து எடுத்துதான் சொல்லியிருக்கின்றார்கள். சஹீஹான ஹதீஸ்கள் தெளிவாக இருக்கின்றன. ஜமாத் இல்லாமல் இஸ்லாம் இல்லை. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் அல் ஜமாஅத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். யார் அல் ஜமாஅத்திலிருந்து வெளியேறுகின்றாரோ அவருடைய இஸ்லாம் கழுத்திலிருந்து போய்விடும் என்றார்கள். எனவே இதை உமர் இப்னு கத்தாப் அவர்கள் எடுத்து சொன்னார்கள், லா இஸ்லாம இல்லா பில் ஜமாஅ, அல் ஜமாஅத்து இல்லாமல் இஸ்லாம் இல்லை என்று சொன்னார்கள். இது 13வது ஆதாரம். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் கூட இந்த குர்ஆன் ஹதீஸிலிருந்து அப்படியே படித்து எடுத்து ஒரு கருத்தை முன்வைத்தார்கள், அல் ஜமாஅத் இல்லாமல் இஸ்லாம் இல்லை. இப்போது நான் உங்களுக்கு 13 ஆதாரங்கள் வைத்தேன் ஹதீஸிலிருந்து அல் ஜமாஅத் என்பதற்கு. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பதற்கு 8 ஆதாரங்கள், 13 மற்றும் 21. 21 ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த 21 ஆதாரத்திலும் இஸ்லாமிய ஆட்சியில் தான் அல் ஜமாஅத்தோடு இருக்க வேண்டும், இஸ்லாமிய ஆட்சியில் தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறவில்லை. எனவே இந்த 23 ஆதாரங்களில் இருந்து எதை நாங்கள் விளக்குகிறோம் என்றால், அல் ஜமாஅத் இருக்கும் போது, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கும் போது அதோடு ஒருவர் சேர்த்துக் கொள்ள வேண்டும், அதோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய குர்ஆனை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா அல் முஃமினூன் என்ற சூரத்தில் கூறுகின்றார். இது மக்காவில் இறங்கியது. மக்காவில் இஸ்லாமிய ஆட்சி இருக்கவில்லை. இஸ்லாமிய ஆட்சி இல்லாத இடத்தில் கூட அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நிச்சயமாக இந்த உம்மத், இந்த இஸ்லாமிய கூட்டம் இருக்கின்றதே, இது ஒரே ஒரு கூட்டம். உம்மத்துன் வாஹிதா, அரபு அகராணியை எடுத்தால் உம்மத் என்றால் அல் ஜமாத் என்று எழுதியிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், நாங்கள் இந்த வேதத்தை தெளிவான அரபு பாஷையில் இறக்கி வைத்திருக்கின்றோம். அரபியின் முபீன், தெளிவான அரபு மொழியை நாங்கள் இறக்கி வைத்திருக்கின்றோம். எனவே உம்மத் என்ற இந்த சொல்லுக்கு அரபியில் அல் ஜமாத் என்று இருக்கிறது. எனவே அல்லாஹ் மக்காவிலே கூறுகின்றான், இந்த முஸ்லிம் கூட்டம் அல் ஜமாஅத்தாக இருக்க வேண்டும், ஒரு ஜமாஅத்தாக பிரியக்கூடாது. சூரத்தில் மூமினில் நீங்கள் எடுத்து பாருங்கள், 23:52. இன்னொரு இடத்தில் அல் அம்பியா என்று ஒரு சூரா இருக்கின்றது, இதுவும் மக்காவில் இறங்கியது. மக்காவிலே அல்லாஹு தஆலா இந்த முஸ்லிம்களை பார்த்து அல் ஜமாஅத் என்று கூறுகின்றார். இன்ன ஹாலிஹி உம்மத்துக்கும் உம்மத்துல் வாஹிதா, நிச்சயமாக இந்த சமூகம், இந்த கூட்டம், முஸ்லிம் கூட்டம் இருக்கின்றது, இது ஒரு உம்மத்தாகும், ஒரு ஜமாஅத்தாகும். 21:92 எடுத்து பாருங்கள். இதே போன்ற அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா 3:103 கூறுகிறார். எடுத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடித்து நீங்கள் ஒரு கூட்டமாக மாறிவிடுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றனர். இதே போன்று அன்ஆம் என்ற ஒரு சூரா இருக்கின்றது, இதுவும் மக்காவில் இறங்கிய மக்காவில் முஸ்லீம்களுடைய வழி ஒன்று, ஒரு கூட்டம், ஒரு அல் ஜமாத் என்பதை அல்லாஹ் விளக்குகின்றார். நிச்சயமாக இது என்னுடைய நேரான ஒரு வழியாகும், இந்த ஒரு வழியை பின்பற்றுங்கள். சிறைய மக்காவில் பல பிரிவுகள் இருக்கவில்லை, ஒரு கூட்டம் தான் அல் ஜமாத். இதைத்தான் இந்த ஆயத்தில் எங்களுக்கு தெளிவாக விளக்குகின்றது.
இப்போது இந்த நான் முன்வைத்த சுமார் 25 ஹதீஸ்களை நீங்கள் எடுங்கள், இந்த ஆயத்துகளை எடுத்து பாருங்கள்.
பதிவு நாடாவில் அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எந்த நூலில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, எந்த சூரத்தில் இந்த ஆயத்து வந்திருக்கிறது, அதனுடைய எண் எத்தனை என்பதெல்லாம் தெளிவாக பதிந்திருக்கின்றது. இவைகளை நீங்கள் அழகாக இருந்து வீடுகளிலே சென்று இதை மீண்டும் எடுத்து பாருங்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பிதாத்தி என்று எப்படி கூறுவது, சஹீஹான ஹதீஸ்கள் இது வந்திருக்கும் போது எப்படி பிதாத் ஆகும், அடுத்தது அல் ஜமாஅத் என்று இத்தனை ஹதீஸ்கள் வந்திருக்கும் போது இது எப்படி பிதாத் ஆகும், அல் ஜமாஅத்திலும் ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் சேர்வது இது ஒரு இஸ்லாமிய ஆட்சியில் என்று மற்ற உலமாக்கள் கூறுகின்றார்களே, இதற்கு அவர்கள் ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து முன்வைக்கின்றனர். நான் இப்போது முன்வைத்த இந்த சுமார் 25 ஹதீஸ்கள் குர்ஆன் வசனங்களில் ஒரு இடத்தில் கூட இஸ்லாமிய ஆட்சியில் தான் இந்த ஜமாஅத்திலே சேர வேண்டும், இஸ்லாமிய ஆட்சியில் தான் இந்த ஜமாஅத்தின் முஸ்லிமினோடு இருக்க வேண்டும், இஸ்லாமிய ஆட்சியில் தான் அல் ஜமாஅத்தோடு இருக்க வேண்டும் என்று வரவில்லை. இது உலமாக்களால் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு பகுதி, பில் கிலாபத் என்று. இது குர்ஆன் ஹதீஸில் இல்லை. ஆனால் எந்த ஒரு ஆலிமாவது குர்ஆன் ஹதீஸில் இருந்து தெளிவான ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து ஒரு கிலாபத்து இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் போதுதான் ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு சேர வேண்டும், அல் ஜமாஅத்தோடு சேர வேண்டும் என்று நிரூபித்தால், நான் அந்த விவாத மேடையில் சொன்னது போன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு இருக்கின்ற அனைத்து சொத்துக்களையும் அந்த ஆதாரத்தை கொண்டு வந்து நிரூபித்தவர் யாராக இருந்தாலும் சரி அவருக்கு நாங்கள் கொடுத்து விடுவோம். அந்த இடத்திலும் நான் சொன்னேன், அதை இந்த இடத்திலும் நான் கூறுகின்றேன், எந்த இடத்திலும் நான் கூறுவேன். ஏன் அந்த சொத்து இந்த ஜமாஅத்துக்கு தேவையில்லை, அப்படி இஸ்லாமிய ஆட்சியில் தான் ஒரு ஜமாஅத்து ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்றால் இந்த ஜமாஅத்தை போது தேவையும் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நான் கூறுகின்றேன், சூரு ஊதப்படும் வரை, இந்த சூரியன் மேற்கிலே உதிக்கும் வரைக்கும் இந்த முழு உலகத்திலும் இருக்கின்ற உலமாக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு குர்ஆன் ஹதீஸ்களை புரட்டி பார்த்தால் ஒரு ஆதாரத்தை கூட இவர்களால் கண்டுபிடிக்கவும் முடியாது, இவர்களால் நிரூபிக்கவும் முடியாது. அப்படி ஒன்று கிடையாது. ஏன் நான் இப்படி உறுதியாக கூறுகின்றேன் என்றால், மக்காவில் இறங்கிய முழு சூராக்களிலும் நீங்கள் பிரியாதீர்கள் பிரியாதீர்கள் ஒரு கூட்டமாக இருங்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றார். இப்படி அல்லாஹு தஆலா கூறிவிட்டு இதற்கு முரணாக பிறகு இது மாற்றப்பட்டு விட்டது என்று தெளிவாக சொல்ல வேண்டும், அப்படி இல்லாமல் முரணாக குர்ஆன் ஹதீஸ் கொண்டு வர முடியாது. எங்கே இருக்கிறது காட்டட்டும் பார்க்கலாம். நான் மிக உறுதியாக சொல்லுகின்றேன், எந்த ஒரு ஆலிமாலும் இதை நிரூபிக்கவே முடியாது. எனவே இந்த ஆதாரங்களின் மூலம் அல் ஜமாஅத் அல்லது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கும் போது அதோடு ஒருவர் இணைந்து கொள்ள வேண்டும், பிரிந்து இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக இதனை விளங்கிக் கொண்டோம். சரி, இப்போது இப்படி ஒரு ஜமாஅத் இருக்கும் போது அதில் சேராமல் பிரிந்திருப்பது சரியா பிழையா என்பதை நாம் பார்க்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வஅத்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்று தடுத்திருக்கின்றான். இந்த தடை எதை காட்டுகிறது? வெறுமனே ஒரு ஹராத்தை காட்டுகின்றதா, அல்லது இது சிறு அல்லாஹ்வுக்கு இடை வைப்பதை காட்டுகிறதா என்பதை பார்க்க வேண்டும். தடை இரண்டு விதமாக இருக்கும். உதாரணமாக, மதுபானம் அருந்தாதீர்கள் என்று வந்தால், ஒருவர் மதுபானம் குடித்து விட்டால் இவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார் என்பது கருத்தல்ல, இவர் காவிராகிவிட்டார் என்பது கருத்தல்ல. இது வெறுமனே ஒரு பாவமான செயல். இவர் தௌபா செய்தால் அல்லாஹ்வு தஆலா மன்னிப்பான், இவர் தௌபா செய்யாமல் மரணித்தால் அல்லாஹ்வு தஆலா விரும்பினால் மன்னிப்பான், அல்லது நரகத்துக்கு அனுப்பி எடுத்து விடுவார் இவரை. இவர் குஃபர் ஷிர்க் செய்யவில்லை. இன்னொரு தடை இருக்கிறது. எப்படி? லா தஜ்அலு லில்லாஹி நித்தா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஒன்றை நிகராக ஆக்காதீர்கள் என்று தடை வந்திருக்கின்றனர். இப்போது ஒருவர் அல்லாஹ்வுக்கு நிகராக ஒன்றை ஆக்கினால் இது வெறுமனே ஹராம் பட்டுமா அல்லது ஷிர்கா என்றால் அனைவருக்கும் தெரியும் இது ஷிர்க். தடைதான், ஆனால் இது ஷிர்க். இந்த ஷிர்கை அல்லாஹ்வு தஆலா மன்னிப்பதில்லை. அவர் நிரந்தர நரகத்துக்கு சென்று விடுவார், அவருக்கு சொர்க்கம் ஹராம். இந்த ஆயத்தில் வாக்கதிமோ ஹபலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய கைத்தை பிடித்து ஒரு கூட்டமாக மாறுங்கள், பிரிந்து விடாது என்று வந்திருக்கின்றதே, இது வெறுமனே ஹராமா ஷிர்கா என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும்.
இப்போது நீங்கள் குர்ஆனை எடுத்து படித்து பார்த்தால்,
இப்படி பிரிந்திருப்பது ஷிர்க் என்று அல்லாஹ்வு தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கின்றார். அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே இன்னல்லாஹ லா யஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வயஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான். ஏழைய பாவங்களை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிக்கின்றான். வமன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹரம அல்லாஹ் அலைஹில் ஜன்னத்,
யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றாரோ அவருக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்று வந்திருக்கின்றது.
இவருடைய எல்லா வணக்க வழிபாடுகளும் அழிந்து நாசமாகிவிடும். எனவே இந்த சிறுக்கை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். எது சிறுக்கு இணை என்று தெரிகின்றதோ அதனை தகர்ந்து கொள்ள வேண்டும். பிரிவினை இருக்கின்றதே இது சிறுக்காகும். இஸ்லாமியா என்று பெயர் வைத்துக் கொண்டு அந்த விவாதத்திலே வந்து கலந்து கொண்டார்களே, இதெல்லாம் தெளிவான சிறுக்காகும். இதை இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. நான் நேரே காட்டிய 25 இந்த ஆதாரங்களை போன்று இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அமைப்பில் தான் அனைவரும் ஒன்றாக திரண்டிருக்க வேண்டும். அல் ஜமாஅத் என்ற கூட்டத்தில் தான் அனைவரும் திரண்டிருக்க வேண்டும். அவர்கள் அனைவரும் ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும். இப்படி இல்லாமல் பிரிந்து தனித்தனி பெயர்களை வைப்பது இருக்கின்றதே இது சிறுக்கை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். இப்போது பாருங்கள், அல்லாஹ் தஆலா சூரத்து ரூமிலே கூறுகின்றான். இது மக்காவில் இறங்கிய சூரா, ஒரு இஸ்லாமிய ஆட்சி வருவதற்கு முன்னால். வலா தகூனு மினல் முஷ்ரிகீன் மினல் லதீன ஃபர்ரகு தீனஹும், மார்க்கத்தை பல பிரிவுகளாக பிரித்துக் கொண்ட இணைவாதிகளுடன் நீங்கள் இருக்காதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். இப்படி மார்க்கத்தை பிரித்து பல குழுக்களாக மாறிவிட்டார்கள். ஒவ்வொரு குழுவும் தங்களிடம் இருக்கின்ற கொள்கைகளை வைத்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இந்த ஆயத்தை நீங்கள் வீடுகளிலே சென்று தர்ஜிமத்துல் குர்ஆன், அப்துல் ஹமீத் பாப்பையுடைய தர்ஜிமத்துல் குர்ஆனை எடுத்து நீங்கள் பாருங்கள். 30வது அத்தியாயம் 31வது வசனம், மார்க்கத்தை பிரித்த இணை வைக்கின்றவர்கள் இணை வைப்பவர்களோடு நீங்கள் இருக்காதீர்கள். எனவே மார்க்கத்தை பல பிரிவுகளாக பிரிப்பதே
கூறுகின்றான்.
எனவே இதை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். இது லேசான ஒரு விடயம் அல்ல. அல்லாஹு தஆலா இதை மன்னிக்க மாட்டான். என்றைக்கு இந்த ஆயத்து எங்களுக்கு தெரிந்ததோ உடனே நாங்கள் பிரிவுகளை விட்டு ஒதுங்கிவிட வேண்டும். இதே போன்று பாருங்கள் இன்னொரு ஆயத்தை, இது சூரத்துல் நஹல், இதுவும் மக்காவில் இறங்கிய சூரா, இஸ்லாமிய ஆட்சிக்கு முன்னால். 16:93 படித்து பாருங்கள். வலௌ ஷா அல்லாஹு லஜஅலக்கும் உம்மத்தன் வாஹிதா, அல்லாஹ் நாடி இருந்தால் நிர்பந்தித்து உங்களை ஒரு கூட்டமாக ஆக்கி வைத்திருப்பான் தெரியாமல். அல்லாஹ் நாடி இருந்தால் நிர்பந்தித்து உங்களை ஒரு கூட்டமாக உங்களை ஆக்கி வைத்திருப்பான்.
ஆனால் விட்டு விட்டார்
சுதந்திரம், நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள். நேரான வழி இதோ இருக்கின்றது, குறுக்கு வழிகள் இதோ இருக்கின்றன. இந்த வழியிலே சென்றால் சுவர்க்கம், இந்த வழிகளிலே சென்றால் நரகம். அல்லாஹ் சுதந்திரத்தை எங்களுக்கு தந்து விட்டு விட்டான். ஆனால் அல்லாஹு தஆலா நினைத்தால் எங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒரு கூட்டமாக ஆக்கி வைத்திருப்பார். வலாக்கின் யுதில்லு மையஷா வயஹதி மையஷா. ஆனால் அல்லாஹ் நாடியவர்களை நேரான வழியில் செலுத்துகின்றான், நாடியவர்களை பிழையான வழியிலே விட்டு விடுகிறான். இங்கு பாருங்கள், அல்லாஹு தஆலா கூறுகின்றான் நாடி இருந்தால் ஒரு கூட்டமாக ஆக்கியிருப்பான். ஆனால் அல்லாஹ் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகின்றான். அவன் நாடியவர்களை வழிகேட்டிலே விட்டு விடுகின்றான். எனவே பிரிவு இது பெரும் பாவம், இது வழிகேடு என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் முஃமினிலே கூறுகின்றான் 23:52, இந்த முஸ்லீம் சமூகம் இருக்கின்றது, இது ஒரே ஒரு கூட்டமாகும். என்ன செய்தார்கள், இந்த மார்க்கத்தை துண்டு துண்டாக ஆக்கிக் கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா கண்டித்து இங்கே கூறுகின்றான். எனவே பிரிவை அல்லாஹு தஆலா ஒரு காலமும் விரும்பவில்லை. அல்லாஹு தஆலா இந்த பிரிவை விரும்பவில்லை. இது சிறுக என்று அல்லாஹு தஆலா தெளிவாக கூறிவிட்டு கூறுகின்றான், நபியே அவர்களை விட்டு விடுங்கள். அவர்களுடைய வழிகேட்டில் ஒரு நேரம் வருவரை. இந்த ஆயத்தை நீங்கள் நன்றாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். யாரும் கோபிக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் கூறுகின்றோம், எங்களுடைய சொந்த கருத்தை இதிலே புகுத்துவதே கிடையாது. எங்களை படைத்த அல்லாஹ் இப்படி கூறுகின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லுகின்றார்கள், நீங்கள் விரும்பினால் இதை விலகி ஏற்றுக்கொள்ளுங்கள், இதுல எந்த நிர்பந்தமும் கிடையாது.
இந்த 23 இந்த ஆயத்தை நீங்க நன்றாக எடுத்து பாருங்கள். 23:52
அல்லாஹ் என்ன கூறுகின்றான், இது ஒரே ஒரு கூட்டம், இதுல பிரிவு கிடையாது. ஆனால் பின்னால் வந்தவர்கள் இதை துண்டு துண்டாக்கி விட்டார்கள். எனவே நபியே இந்த மார்க்கத்தை பிரித்தவர்களை அவருடைய வழிகேட்டிலே விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இவ்வளவு பயங்கரமான குற்றம் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னொருத்திலே கூறுகின்றான். இதை நீங்கள் எடுத்து பாருங்கள். சூரத்து தாஹா, இதுவும் மக்காவில் இறங்கிய சூரா, 20:94 எடுத்து பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலைக்கு சென்று விட்டார்கள். அல்லாஹ் அழைத்தது அங்கு போனதற்கு பிறகு சாமிரி என்று ஒருவன் அங்கு இருந்த முஸ்லீம்களை வழிகடுத்து விட்டான். ஒரு காளை கண்டை உருவாக்கி இதுதான் அல்லாஹ் என்று கூறினான். உடனே அதை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இது தெளிவான சிறுக்கு என்று இவர்களை தடுத்தார்கள். அவர்களை கொலை செய்வதற்கு முற்பட்டார்கள். அதனை இரண்டு குழுக்கள் பிரிவதற்கு பார்த்தார்கள். உடனே அமைதியாக இருந்து விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூரசீனா மலையிலிருந்து வந்தார்கள். வந்து பார்த்தால் காளை கண்டை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உடனே என்ன செய்தார்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாடியை பிடித்து, நீ என்ன செய்து கொண்டிருந்தாய், காளை கண்டை வணங்கும் போது நீ இவர்களை தடுக்கவில்லையா என்று கேட்டார்கள். அப்போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த பதிலை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் கூறுகின்றான், எபன உம்மி, என்னுடைய தாயின் மகனே, லா தாகுது பிலஹியத்தி வலா பிராஸி, என்னுடைய தலைமுடியையும் என்னுடைய தாடியையும் பிடித்து நீர் இழுக்காதீர். நீர் என்னை எதிர்பார்க்காமல் பல பிரிவுகளாக பிரித்து விட்டாயே என்று நீர் குறை கூறுவீர் என்றுதான் நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் என்று சொன்னார்கள். இதிலிருந்து ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். முஸ்லீம்கள் என்பவர்கள் ஒரு கூட்டமாக இருக்கின்றார்கள், ஒரு தலைமைத்துவத்திற்கு கட்டுப்பட்டு. இப்போது இதற்குள் சிறுக்கு நடக்கின்றது. இந்த சிறுக்கை தடை செய்வதற்கு போனால் இது இரண்டு பிரிவாக பிரிந்துவிடும் என்று பயந்தால் கூட அதனுடைய அமீர் தலைவர் வருவரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த ஆயத்து காட்டுகின்றது. ஏனென்றால் பாருங்கள், இரண்டு பிரிவாக பிரிவது காலை கண்டை வணங்குவதை விட மிக பயங்கரமான சிறுக்காகும். எனவே நான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பேசாமல் இருந்தார்கள். சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதைத்தான் நாங்கள் கூறுகின்றோம், பிரியாமல் ஒரு கூட்டமாக மாறி இருக்க வேண்டும். பிரிவினை இருக்கின்றதே மிக பயங்கரமான சிறுக்கென்று கூறுகின்றோம். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிய இதையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், 20:94. இதே போன்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வஅஸ்ஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரக். அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். பிறகு இந்த ஆயத்தை நீங்கள் நன்றாக எடுத்து பாருங்கள், 3:103 தொடர்ந்து படியுங்கள். இதிலே மிக பயங்கரமாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான், மறுமையில் ஒரு சிலருடைய முகங்கள் வெண்மையாகவும் ஒரு சிலருடைய முகங்கள் கருப்பாகவும் இருக்கும். இந்த எவர்களுடைய முகங்கள் கருப்பாக இருக்கின்றனவோ இவர்கள் தான் பிரிந்தவர்கள். நீங்கள் இந்த குர்ஆன் வசனத்தை நீங்கள் நன்றாக எடுத்து படித்து பாருங்கள். எனவே பிரிவினையை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். இதை இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷான்